الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى، أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். இந்த வாழ்க்கை முடிந்தால் மீண்டும் இதை தொடர்வதற்கு அல்லது இன்னொரு வாழ்க்கை சந்தர்ப்பமாக கொடுக்கப்பட மாட்டார். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் தான் நம்முடைய உலக வாழ்க்கையையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, நம்முடைய நிரந்தரமான ஆகரத்தையும் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்கள் தான் அவனுடைய ஆகரத்தை, அவனுடைய ஆகரத்துடைய நிலைகளை முடிவு செய்ய இருக்கிறது. வாழ்க்கை முடிந்து விட்டால் அமல்களுடைய சந்தர்ப்பமும் முடிந்துவிடும். அப்புறம் அதற்கு பிறகு வரக்கூடிய கட்டங்களில் அமல்கள் செய்வதற்கு யாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அமலுக்குரிய சந்தர்ப்பம் அல்யோம் ஆமலும் பிலா ஹிசாப் வகதன் ஹிசாபும் பிலா அமல். இங்கு கேள்வி கணக்கு இல்லை, அமல்கள் மட்டும்தான். ஆகரத்தில் கேள்வி கணக்குகள் மட்டும்தான், அங்கே அமல் செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா மனிதர்கள் மீது, மூமின்கள் மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறார். சில அமல்களை அல்லாஹ் விசேஷமாக தந்திருக்கிறார். மனிதன் அந்த அமல்களை உலகத்தில் செய்யும் பொழுது அதனுடைய நன்மைகள் மரணத்துக்கு பின்னாலும் தொடர்கிறது, அவனுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சில முக்கியமான அமல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நீங்கள் இன்னின்ன அமல்களை செய்துவிட்டு செல்லுங்கள், அதனுடைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தியாமத் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய நன்மைகள் வருமானமாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவற்றில் நம்மால் எதை செய்ய முடியுமோ அவற்றை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது சொன்னார்கள், இல்மன் நஷரம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இல்முடைய ஏதோ ஒரு பகுதியை உலகத்தில் பரத்தி விட்டு செல்கிறார். அது ஒரு துவாவாக இருக்கலாம், அது ஒரு ஹதீஸாக இருக்கலாம், எழுதியிருப்பார் அல்லது இன்னொருவருக்கு சொல்லி இருப்பார், எத்தி வைத்திருப்பார். ஏதோ ஒரு வகையில் இல்முடைய ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். இதனுடைய நன்மை அவருக்கு மரணத்துக்கு பிறகும் வந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எல்மை சுமந்த உலமாக்களுக்கு மட்டும்தான் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் எல்முடைய ஒரு சிறிய பகுதியையாவது படித்து அதை இன்னொருவருக்கு ஒப்படைப்பதற்கு ஆற்றல் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு துவாவை நாங்கள் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய, குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய ஒரு துவாவை படித்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிறுவனுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு, நம்முடைய மகனுக்கு மகளுக்கு அந்த துவாவை சொல்லி கொடுக்கலாம். இது ஒரு பெரும் பாக்கியம். இதற்கு எந்த செலவும் வரப்போவதில்லை. முயற்சி செய்தால் ஒவ்வொருவருக்கும் இல்முடைய சில பகுதிகளை உலகத்தில் பலருக்கும் நாங்கள் பிரித்து கொடுத்து விட்டு செல்லலாம். இது முதலாவது, நாம் எதை செய்ய முடியுமோ அதை இருக்கிற வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும். சாலிஹன் சாலிஹான ஒரு குழந்தையை, ஒரு மகனை, மகளை விட்டு செல்கிறார். இவருடைய நன்மைகள் அத்தனையும் அந்த பெற்றோருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். குழந்தைகள் செய்யக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றிலும் அந்த பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. அவர்கள் பெற்றோர்களுக்கு நான் இதை சேர்த்து வைக்கிறேன் என்று அவர்கள் நீயத்து வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அதிகமானவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை தந்திருப்பார். ஒரு பெரும் பாக்கியம். நம்முடைய இரண்டாவது மூன்றாவது வாழ்க்கைக்கு சமமானவர்கள் நம்முடைய குழந்தைகள். அவர்களை சாலிஹானவர்களாக உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும். சாலிஹாக அவர்கள் சாலிஹானவர்களாக வருவதற்கு நிறைய துஆக்கள் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கற்று தந்திருக்கிறது. சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்த துஆக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆக குறைந்தபட்சம் நம்முடைய குழந்தைகள் சாலிஹீன்களாக, நல்லவர்களாக வருவதற்கு இந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும். இதையும் நாங்கள் ஓதவில்லை, இதை எல்லாவிடத்தில் கேட்கவில்லை என்றால் நாம் குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரும் ஒரு குறைபாடு செய்கிறோம். அவர்களுடைய துஆ குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். யா அல்லாஹ், தொழுகையை பக்குவமாக தொழக்கூடியவனாக நீ என்னையாக்கு, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சந்ததியில் வரக்கூடிய அந்த குழந்தைகளை தொழுகையில் பக்குவம் உள்ளவர்களாக நீ ஆக்கி, தொழுகையை நியமமாக தொழக்கூடியவர்களாக ஆக்கி என்று அவர்கள் துவா கேட்பார்கள். இந்த துவாக்களை நாங்கள் பாடமிட்டு கேட்டு வர வேண்டும். அதுபோல ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறார். அதை நாம் பாடமிட்டு குழந்தைகளுக்காக துவாக்களை நிறைய கேட்க வேண்டும். அதுபோல அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, குழந்தைகள் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும். அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, என்னுடைய குழந்தைகளை நல்லவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. இந்த துவாவை அதிகம் கேட்கிறவர்கள் குழந்தைகளால் கைசேதப்படக்கூடிய நிலைகளை அடைய மாட்டார்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சாலிஹான குழந்தைகளை உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும். அவர்கள் செய்கிற அமல்கள், அவர்களால் நடக்கக்கூடிய சேவைகள் அத்தனையிலும் இந்த பெற்றோர்களுக்கு பங்கு வந்து கொண்டே இருக்கும். சையிதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசம் குழந்தைகளுக்கு, குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் அவர்கள் எப்படி உபதேசம் பண்ணினார்கள். ஒரு நபருடைய, ஒரு மனிதரை, ஒரு நபியும் இல்லாத ஒரு ரசூலும் இல்லாத ஒரு மனிதரை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி, அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நமக்கு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவ்வளவு அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, வேறு ஒன்றுமில்லை, ஒரு மகனை அவர்கள் வைத்துக் கொண்டு அவருக்கு செய்த அன்பான உபதேசங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்ல, ரசூல் அல்ல, அல்லாஹுடைய ஒரு வலியாக, நேசராக இருந்தவர். தன்னுடைய மகனுக்கு செய்த நசீஹத்துகள், அவருடைய மகன் அவர்களை போல ஒரு நல்ல மனிதர், ஒரு சாதாரணமானவராக இருக்க முடியாது, ஆனால் அந்த மகனை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்த அந்த உபதேசங்கள், யா புனையலா துஷ்ரிக் பில்லா, என்னுடைய மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். நம்முடைய குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் நாளை இணை வைப்பார்கள், குஃப்ர் ஷிர்க்கில் செல்வார்கள் என்று நாங்கள் கனவிலும் நினைப்பதில்லை. காரணம், அவர்கள் நல்ல சூழலில் வளர்கிறார்கள். அப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் என்ற வகையில் இந்த உபதேசத்தை நாம் அவர்களுக்கு சொல்வது நம்முடைய கடமை. அப்படியே நாவால் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், யா புனையலா துஷ்ரிக் பில்லா, மகனே மகளே எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். சூரா லுக்மான் இருக்கிறது, அதனுடைய இரண்டாவது ருக்கோவில் அவர்கள் செய்த அந்த உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த முறையில் எங்களுடைய உபதேசங்களை அமைக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்கள், இவர்கள் நபிமார்களா வலிமார்களா என்பதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி அவர்கள் வலிமார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக இருந்தவர்கள். அவர்கள் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்துடைய நேரத்தில் தன்னுடைய மகன்மார்களையும் பேரர்களையும் வைத்து செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் மௌத்தானதற்கு பின்னால் நீங்கள் எதை வணங்க போகிறீர்கள்? அன்புக்குரியவர்களை யார் யாருக்கு சொல்கிறார்கள்? நம்முடைய நாவுகளால் இந்த உபதேசங்களை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் தன்னால் முடியுமான முயற்சிகளை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளை வீணாக்குவதில்லை. யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறானோ அவர்கள் இந்த முயற்சிகளை செய்யாமல் மறந்து விடக்கூடாது. மூன்றாவது, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸா, ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் குர்ஆன் ஒன்றை வைத்து பார்த்து ஓதி ஓதி அதை தன்னுடைய அலங்கர சொத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு விட்டு செல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த குர்ஆன் இருக்க வேண்டும். சொந்த குர்ஆன் நம்முடைய வீடுகளில் ஒவ்வொருவருக்கும் தனியான படுக்கை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனியான ஆடைகள், தனியான ரூம் வசதிகள். இது போல டூத் பிரஷில் இருந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பொருளும் இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர்களுக்கு சொந்த குர்ஆன் இருக்கிறது என்று பார்த்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய பேர்களுக்கு சொந்த குர்ஆன் இல்லை. நம்முடைய வீடுகளில் இது தகப்பனுடைய குர்ஆன், இது தாயுடைய குர்ஆன், இது நானாவுடையது, இது தம்பியுடைய குர்ஆன் என்று ஒவ்வொருவருக்கும் குர்ஆன் இருக்க வேண்டும். நாம் ஓதி 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 மரணிக்கும் பொழுது நம்முடைய அனந்தர சொத்தில் நம்முடைய குர்ஆனையும் நாம் விட்டு செல்ல வேண்டும். இது ஒரு பெரும் பாக்கியம். நாம் 20, 30, 40 வருஷங்கள் எத்தனையோ கத்மாத்துகள், எத்தனையோ குர்ஆன்கள் ஓதி முடித்த குர்ஆன்கள் நாங்கள் மௌத்தாகும் பொழுது எங்களுடைய அனந்தர சொத்தில் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அப்படி ஒரு முயற்சி செய்தால் அந்த சொத்தை எடுத்து பாதுகாத்து ஓதக்கூடிய குழந்தைகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்மில் யாரும் இந்த முயற்சியை செய்ய முடியாதவர்கள் அல்ல. நாம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில்தான் குர்ஆன் விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையில் எத்தனையோ பகுதியில் இருந்து மக்கள் குர்ஆன்களை வாங்கிக் கொண்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் குர்ஆன்கள் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குர்ஆன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனில் ஒரு சில பகுதியையாவது நாம் ஓத வேண்டும். துனியா ஆகரத்துடைய அத்தனை ஹைர்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆன் திலாவத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். ஆகரத்து மட்டுமல்ல, சவாப் மட்டுமல்ல, துனியாவுடைய எத்தனையோ லாபங்களையும் அல்லாஹு தஆலா எத்தனையோ நோய்களுடைய ஷிஃபாவையும் குர்ஆனுடைய ஆயத்துக்களில் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும் நம்முடைய வீடுகளில். அல்லாஹு தஆலா வீடுகளில் இதை கொண்டு பரக்கத்தை உண்டாக்குவார். அடுத்து பயணம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்காக அவர்கள் வந்து ஓய்வெடுத்து தங்கிவிட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒருவர் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு, ஒரு வீட்டையோ ஒரு அறையையோ இடத்தையோ ஏற்பாடு செய்துவிட்டு மரணிக்கிறார். சொன்னார்கள், இதனுடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும். தூர ஊர்கள் இருந்து நம்முடைய ஊருக்கு கொழும்புக்கு வருகிறார்கள், நாம் கொழும்பில் இருந்து வெளியூர்களுக்கு செல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த இடங்களுக்கு யாராவது சென்றால் அங்கே அவர்களுக்கு இந்த ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். வரக்கூடிய பிரயாணிகள் அழகாக ஓய்வெடுத்து தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு சாப்பிட்டு விட்டு குடித்து விட்டு செல்வதற்கு உரிய ஏற்பாடுகள் உள்ள இடங்களை நாங்கள் அமைக்க வேண்டும். இது மார்க்கத்துடைய பார்வையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு பெரிய அமல். இதனுடைய நன்மைகள் ஒரு மனிதனுக்கு ஆகரத்து வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் மரணித்து விடுவோம், அந்த இடங்களில் மக்கள் வருவார்கள் போவார்கள், நன்மைகள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆஸ்பத்திரிகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் சில நல்ல மனிதர்கள் இப்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் வர வேண்டும். அச்சராகு அடுத்தது சொன்னார்கள், ஒரு மனிதர் தண்ணீர் ஓடுவதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டு செல்கிறார். ஒரு ஊரில் மக்கள் வாழ்கிறார்கள், தண்ணீருக்கு கஷ்டப்படுகிறார்கள். அந்த ஊரில் தண்ணீர் ஓடுவதற்காக ஒரு ஓடையோ ஆற்றையோ ஏதோ ஒன்றை அவர் ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு கிணற்றையோ ஏற்பாடு செய்துவிட்டு செல்கிறார். இதனுடைய நன்மை அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகாக்களில் என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது சதகா செய்தால் அவர்களுக்கு அது போய் சேருமா? சேரும், தாராளமாக செய்யுங்கள் என்கிறார்கள். ஐயு சதகாத்தி அஃபல், அவர்களுக்கு செய்வதற்கு மிக சிறந்த சதகா இது. அஸ்ஸகி, மக்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாட்டை செய்து கொடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், தண்ணீருக்கான ஏற்பாடு அது சகி என்று வரும் பொழுது, ஒரு கிளாஸ் தண்ணீரை ஒருவருக்கு குடிக்க கொடுத்தாலும் அது சகி தான், ஒரு கிணற்றை தோண்டி கொடுத்தாலும் அதுவும் சகி தான். யார் தண்ணீருக்கான ஏற்பாட்டை செய்கிறார்களோ அத்தனை பேரும் அதற்குள்ளே அடங்குகிறார். மிக சிறப்பான ஒரு சதகா. அப்படியே கடைகளுக்கு வீடுகளுக்கு யாராவது ஒருவர் வந்தால், குறைந்தபட்சம் நம்முடைய வீடுகளில் ஒரு மிடர் தண்ணீரை கொடுக்காமல் அவர்களை நாங்கள் திருப்பி அனுப்பிவிடக் கூடாது. சில பொழுது கியாமத்துடைய நாளில் அந்த நல்ல மனிதர்களுடைய சிபாரசிக்கு அது காரணமாக அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக சிறப்பான ஒரு சதகாவாக சகி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சீராவில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு முகத்தில் ஒரு காயம் வந்து அந்த காயத்தில் இருந்து தொடர்ச்சியாக நீர் வடிந்து கொண்டே இருந்தது. மருத்துவம் செய்தார்கள், குணமாகவில்லை. அப்போது அவர்களுக்கு ஒருவர் ஆலோசனை சொல்கிறார், நீங்கள் மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு சதகாவுக்கான ஏற்பாட்டை செய்யுங்கள், இது குணமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தார்கள். அன்புக்குரிய அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் மக்கள் தண்ணீர் குடிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள். கொஞ்ச நாள் போகவில்லை, அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு அந்த காயத்தை சுகப்படுத்தியதாக சரித்திரம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தால இப்படிப்பட்ட சதகாக்களுக்கு பின்னால் நோய்களுக்குரிய ஷிஃபாவை மறைத்து வைத்திருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார்கள், எனக்கு காலில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த சீல் வழிந்து கொண்டே இருக்கிறது, 7 வருஷங்களாக நான் இதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். சொன்னார்கள், நீங்கள் தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடம் ஒன்றுக்கு போய் அவர்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாட்டை செய்து கொடுங்கள், ஒரு கிணற்றை நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அந்த மனிதர் அப்படியே செய்கிறார். கொஞ்ச காலம் செல்லவில்லை, அவருடைய காயம் குணமாகியதாக உலமாக்கள் சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இந்த காலங்களில் எல்லா இடங்களிலும் கிணறுகள் தோன்றுவதற்கு வசதி இருக்க மாட்டாது, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் எத்தனையோ இடங்களில் மக்கள் தண்ணீருக்கான வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கலாம். பொது இடங்களில், மஸ்ஜித் போன்ற இடங்களில் மக்கள் நிறைய தண்ணீர் உபயோகிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், குளிக்கிறார்கள், உதவு செய்கிறார்கள். அந்த இடங்களில் வரக்கூடிய தண்ணீர் கட்டணங்களை நாங்கள் பொறுப்பெடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம். நம்முடைய கடைகளில், வியாபார தலங்களில் மக்கள் வந்தால் தண்ணீர் குடித்து விட்டு செல்வதற்கு நாம் ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். வழிகளை தேடுபவர்களுக்கு 1000 உலகத்தில் வழிகள் இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். இதற்கெல்லாம் நிறைய பணங்கள் தேவைப்பட மாட்டார். தண்ணீர் கட்டணத்தில் ஒரு சிறிய பகுதியை நாம் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பார்க்கிறார், அளவுகளை அவன் பார்ப்பதில்லை. யார் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரும் பெரும் நீயத்துகளில் நாங்கள் முடியுமான சிறு சிறு காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா அதை கொண்டு பெரும் நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதே போல சொன்னார்கள், ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் மரணத்துக்கு முன்னால் சதகா ஒன்றை கொடுத்து விட்டு செல்கிறார். அது சதகா ஜாரியா, தன்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு சதகாவை கொடுத்து விட்டு செல்லும் பொழுது அந்த சதகா அவருக்குரிய வருமானமாக, நிரந்தரமாக அவருடைய ஆக்கிரத்துக்கு வரக்கூடிய நன்மைகளாக மாறுகின்றன என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சதகாயிடு வரும் பொழுது இதற்குள்ள எத்தனையோ விஷயங்கள் அடங்கலாம். நமக்கு தெரியும் எந்தெந்த பொருள்கள் எல்லாம் நீண்ட காலம் பாவிக்கப்படுமோ அப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் சதகா ஜாரியாவாக நாம் கொடுத்து விட்டு செல்லலாம். அவ் மஸ்ஜிதன் பனா, ஒருவர் மஸ்ஜித் ஒன்றை கட்டிவிட்டு செல்கிறார், அதுல அது இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஹதீஸ் என்ன சொல்கிறது, மனிதர் ஒரு சிறிய 2-3 பேர்கள் தொழ முடியுமான அளவு சிறிய ஒரு மஸ்ஜிதை, ஒரு குரா கூட்டின் அளவு, ஒரு பறவை கட்டக்கூடிய கூட்டின் அளவுக்கு சிறிய ஒரு மஸ்ஜிதை கட்டினாலும் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு மாளிகையை ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெரும் ஒரு அமல் தான் மஸ்ஜிதுகளை கட்டுவது என்று சொல்வது. அல்லாஹு தஆலா அந்த மஸ்ஜிதில் தொழக்கூடியவர்கள், அந்த தொழக்கூடிய நன்மைகள், ஜிக்ரு செய்யக்கூடியவர்கள் ஜிக்ரு செய்கிற நன்மைகள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் குர்ஆன் ஓதுகிற நன்மைகள், அத்தனையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார். இந்த மஸ்ஜிதுக்கு இப்பொழுது அதாவது ஒரு நூற்றாண்டையும் கடந்து 130 அல்லது அதை விட அதிக வருஷங்கள், அந்த காலத்தில் யாரோ ஒருவர் இந்த இடத்தை நிலத்தை வக்ஃபு செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருப்பார். அந்த காலத்தில் இந்த மஹல்லாவில் இவ்வளவு பெரும் மக்கள் தொகை இருந்திருக்க மாட்டார். அவர்கள் சில பொழுது நினைத்திருக்கவும் மாட்டார், இந்த இடத்தில் ஒரு மஸ்ஜிதா என்று அவர்கள் நினைத்திருக்கவும் மாட்டார்கள். எத்தனை வருஷங்கள் இங்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தொழுகிறார்கள். அத்தனையும் அந்த மனிதர்கள் இதை இஹ்லாசுடன் செய்திருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது தேவை கருதி மஸ்ஜித் உடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிதாக மஸ்ஜித் கட்டப்பட்டாலும் தொழுகையாளிகளுக்கு இடம் பற்றாக்குறை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் மஸ்ஜித் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்மில் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம், இதில் ஏதோ ஒரு பகுதியில் நான் பங்கெடுக்க வேண்டும். இவ்வளவு காலம் இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டிருந்தது, இந்த புதிய இந்த கட்டடம் கட்டப்பட்டு சுமார் 35-40 வருஷங்கள் ஆகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 35-40 வருஷங்களில் எத்தனை பேர்கள் இங்கே தொழுதிருப்பார்கள், எவ்வளவு அமல்கள் இங்கே நடந்திருக்கிறது, அத்தனையுடைய நன்மையையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகும் அவர்கள் அடைவார்கள். காரணம், அவர்களுடைய நீயத் இருந்தது. நீண்ட காலம் இது உபயோகிக்கப்பட்டு நன்மைகள் வர வேண்டும் என்ற நீயத்தில் அவர்கள் இவற்றை செய்தார்கள். அவர்கள் ஒன்றோ ஹயாத்துடன் இருப்பார்கள் அல்லது மரணித்திருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய நன்மைகள் முடிவதில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, நான் எப்படி இதில் ஒரு இந்த பாக்கியத்தை நான் எப்படி அடையலாம். முக்தி ஷஃபி உஸ்மானி அவர்கள் ஒரு மதரசாவுடைய ஆசிரியராக இருந்தவர்கள், அதிபராக இருந்தவர்கள். அவர்களுடைய மகனார் சொல்கிறார்கள், என்னுடைய தாப்பனார் சொல்லுவார்கள், என்னுடைய தாப்பனாருடைய காலத்தில் அப்பொழுதுதான் அந்த கராச்சியில் அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் போய் குடியேறி அங்கு மஸ்ஜிதுகள் கட்டப்பட்ட காலம். கராச்சியில் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட அத்தனை மஸ்ஜிதிலும் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளுக்கு பணம் வசூலிப்பதற்காக வேண்டி வரும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் ஒரு பகுதியை தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி ஒரு பேக்கில் போட்டு வைத்திருந்தார்கள். அதிலிருந்து ஒரு பங்கை அதில் சேர்த்து விடுவார்கள். எங்கெங்கெல்லாம் மஸ்ஜித் கட்டப்பட்டதோ, காணிகள் வாங்கப்பட்டதோ, அத்தனையும் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மஹல்லாவாசிகளாக இருக்கிறவர்கள் மற்றவர்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கலாம், இதில் நான் எப்படி பங்கெடுக்கலாம், குறைந்தபட்சம் என்னுடைய செலவில் இந்த மஸ்ஜிதில் ஒரு கல்லாவது பதிக்கப்பட வேண்டும், ஒரு டைல் பதிக்கப்பட வேண்டும் என்னுடைய செலவில். நாம் மரணித்து விடுவோம், ஆனால் அந்த கற்கள் மரணிப்பதில்லை. நமக்கு பின்னால் எத்தனை வருஷங்கள் அது இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் யோசித்து ஆலோசனைகள் செய்தால் நமக்கு வரிகள் திறப்படும், என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் இதில் பங்கெடுத்து இந்த மஸ்ஜித் மிக அழகாகவும் சகல வசதிகளுடன் இந்த இடத்தில் அமைய வேண்டும். இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் இங்கு வந்து தொழ வேண்டும். அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். கொழும்பில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இந்த மஸ்ஜித் அமைந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் அவசரமாக கட்டி முடிக்கப்படுவதற்கு நம்முடைய உதவிகள் தேவை. நாம் ஒவ்வொருவரும் இதிலே பங்கெடுப்போம். மக்கள் செலவுகள் செலவழிக்க முடியாதவர்கள் எந்த வகையில் உடலால் நாம் என்ன செய்யலாம் என்பதையாவது யோசித்து நாம் அதில் பங்கெடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற நியத்துகளை பார்க்கிறார். நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதல்ல, நம்முடைய மனசில் என்ன நினைத்தோம் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அதற்குரிய கூலியை அல்லாஹ் தருவான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, எதை நாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமோ அவற்றை சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது செய்து கொள்ள வேண்டும். அத்துடன் மஸ்ஜித் இப்பொழுது அரைவாசி அளவு குறைந்து ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் தொழுகையாளிகளுக்கு இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் அதாவது சல நெரிசல் என்று வரும் பொழுது விசேஷ சட்டங்கள் இருக்கின்றன. தொழுகையாக இருக்கலாம், மற்றமற்ற காரியங்களாக இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் விசேஷமான சட்டம் இருக்கிறது. சல நெரிசல் என்று வந்துவிட்டால் அங்கே சட்டங்கள் மாறுபடும். தொழுகையிலேயும் சில அனுமதிகள், விசேஷ சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மக்களில் இப்பொழுது கடைசியாக வரக்கூடியவர்கள் பாதைகளில் தொழுவதை சம்பூர்ணமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மிக நீண்ட காலம் இந்த வேலை நடைபெற்று இந்த மஸ்ஜிதுடைய வேலைகள் முடிவு பெற வேண்டி இருக்கிறது. அதற்குள் எந்த பிரச்சனையும் வராமல் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரச்சனைகளுக்கு வழி வைக்க கூடாது. முடியுமான அளவு நாம் கஷ்டத்தை சுமந்து கொண்டாலும் பரவாயில்லை, இடம் இல்லையா வேறு மஸ்ஜிதுகளுக்கு போய் நாங்கள் தொழுது கொள்வோம், பிரச்சனைகளுக்கு வழி வைக்க கூடாது. ரோடுகளில் தொழுவதை சம்பூர்ணமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல் மஸ்ஜிதில் இட நெரிசல் ஏற்படும் பொழுது மக்கள் வந்து விட்டார்கள், வெளியில் இடம் இல்லை, இப்பொழுது என்ன செய்வது, இப்பொழுது நாங்கள் சஃப்புகளை சுருக்கிக் கொள்ள வேண்டும். சில பொழுது சஜதா செய்வதற்கு இடம் போதாது, முன்னால் தொழக்கூடியவருடைய காலில் தான் சுஜூது செய்ய வேண்டிய நிலை வரும் என்றாலும் அப்பொழுது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சஃப்புகளை வளமையாக நிற்பதை விடவும், எல்லா நேரங்களிலும் அல்ல, இது சல நெரிசல் இருக்கிற நேரத்தில் வளமையாக இருக்கிறதை விடவும் கொஞ்சம் முன்னால் தள்ளி நின்று கொள்ளலாம். கோடுகளிலே நாங்கள் இருப்பதை தவிர்த்து கோட்டுக்கு முன்னால் மிக முடியுமான அளவு நெருக்கமாக இருந்து நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதுவும் சல நெரிசலை கட்டுப்படுத்த முடியாத நிலை உண்டாகி ஒருவருடைய முதுகில் இன்னொருவர் சுஜூது செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் மார்க்கம் அதையும் அனுமதிக்கிறது. இப்படி கூட சுஜூதுகள் நிறைவேறும். அன்புக்குரிய சகோதரர்கள், இதையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம். இப்பொழுது தொழுகை நடைபெற இருக்கிறது. தொழுகையின் பொழுது கீழ் மாடியில் இருக்கக்கூடிய அந்த சர நெரிசலை கவனித்து இந்த முறையில் சஃப்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அவன் விரும்பக்கூடிய அமல்களை செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.